எல்லா துதிகளுக்கும் பாத்திரதா இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோமே. நீ செய்த நன்மைகளாலும், நீ தந்த மன்னிப்புகளாலும், நீ பாராட்டுகிற கிருபைகளாலும் தான் நாங்கள் வாழுகிறோமே. நீரங்களை வாழ வைத்திருக்கிறது, நீரங்களை வாழ வைத்த தெய்வமே, எங்களை வாழ வைப்பதற்காகவே வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி எங்களுக்காக ஜீவனையே தந்தி உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தையினால எங்களை போஷிங்க, நீர் எங்களை நேசிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைகளால் எங்களை போஷிப்பீராக. சத்தியத்துக்கு கட்டுப்படுகிற கீழ்ப்படுகிற நல்ல ஆவியை, நல்ல இதயத்தை தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நினைவு கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து மிக நடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற உமக்கு நல்ல பிதாவே, ஆவியன். உட்கார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஸோ இந்த நாளில் நான் ஒரு பெரிய பெரிய செய்தியை அதிக நேரம் எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு பேசி சீக்கிரமா நான் முடிக்கலாம்னு சொல்லி விரும்புகிறேன். ஸோ எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 3 அதிகாரம், அதில் நாம் சில வசனங்களை வாசிப்போமே. வாசிங்க, 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை படிங்க. 8லிருந்து
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்.
சரி, இன்னும் ஒரு வேதப்பதி நாம் வாசிப்போம். இதே மத்தேயு சுவிசேஷம் 7:16-20 மட்டும் படிங்க. 7:16-20 மட்டும்.
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளிலே அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின்,
அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். மட்டுமல்ல, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று யோவான் ஸ்தானன் சொல்கிறார். இப்பொழுது கோடரியானது மரங்களின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லுறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 15:16 பார்ப்பீங்க. சொன்னால், நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன், உங்களை தெரிந்து கொண்டேன், அல்லது நான் உங்களை ரட்சித்திருக்கிறேன், உங்களை பேச சொல்லி அழைத்திருக்கிறேன். எதற்காக வென்றால், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும். இல்லையா? படிங்க 15-16. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும் நான் உங்களை தெரிந்த. யோவான் 15:16.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை.
நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்.
பாருங்க கீழ்ப்படி, நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து இங்கு சொல்றதை நாம் கவனிக்கலாம். அப்படியானால் நம்மை தெரிந்து கொண்டதிலே ஒரு நோக்கம், பிரதர் சிஸ்டர் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதிலே ஒரு நோக்கம் இருக்கு. சும்மா ஆண்டவர் நம்மை ரட்சிக்க ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ரட்சிக்க உங்களுக்கும் எனக்கும் தெரியத்தக்கதாய் எத்தனையோ பேருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, ஆனா எல்லாரும் மனம் திரும்ப எல்லாரும் ரட்சிக்கப்படவும் இல்லை. ஆனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உன்னையும் என்னையும் அவர் ரட்சித்திருக்கிறார். தன்னுடைய அனாதி சித்தத்தின்படி, தன்னுடைய அனாதி நோக்கத்தின்படி உன்னையும் என்னையும் அவர் ரட்சித்திருக்கிறார். அது எப்ப ரட்சித்தாரா தெரியுமா? வேதம் சொல்றது உலக தோற்றம் முதல் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். சோ நம்முடைய ரட்சிப்பு அனாதியான, நம்முடைய தெரிந்தெடுப்பு சர்வ வல்லமுள்ள தேவனாலே உண்டாகிறது. இந்த ரட்சிப்பு இலவசமாக நீயும் நானும் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு தேவனாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, உண்டாக இருக்கிறது. இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அவர் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவாதி தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். எதற்காக வென்றால் நாம் கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்திருக்கவும். ரெண்டு காரியத்தை சொல்றார், நாம் கனி கொடுக்கும் நம்முடைய கனிகள் நிலைத்திருக்கவும் நம்மை தெரிந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து. அப்ப உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டதுல தேவாதி தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. அதை நீயும் நானும் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றாத பட்சத்தில் எஜமானுக்கு ஒரு ஏமாற்றத்தை அது உண்டு பண்ணும். நாம் இந்த லூக்கா 13 ஆறாம் வசனத்திலிருந்து 9 வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் மனம் திரும்புதலை குறித்து சொல்லிக் கொண்டு வந்த இயேசு திடீரென ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். அத்திமரத்தின் நடுவிலே ஒரு திராட்சை வாசிக்க, லூக்கா 13:6 9 படிங்க.
அப்பொழுது அவர் ஒரு உபமனை சொன்னார்.
அது எப்படி வருவார், அது எண்ணத்தின் அடிப்படையில் அந்த உபமையை சொன்னார்னு சொன்னா, நீங்க முதலாம் வசனத்திலிருந்து வாசி ஒன்று வந்தீங்க சொன்னால் மனம் திரும்பலை குறித்து சொல்லிக் கொடுத்த இயேசு அதை அதன் நடுவிலே இந்த உபமை குறித்து இயேசு சொல்றார். படி,
ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்த.
திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்திமரம் வந்தது நமக்கு ஆச்சரியம் தான். திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்திமரம் வேண்டிய அவசியம் என்ன? வாசி,
அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை.
எதிலே கனியை தேடினாரா? அத்திமரம். வாசி,
அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 அந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை.
3 இந்த மரம் ரட்சிக்கப்பட்டு 3 இப்ப ஆண்டவர் எஜமா என்னத்தை தேடுறாரா? கனியை தேடும். அது தேடியும் கிடைக்கல. இன்னும் ஒரு கட்டத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இடத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது ஒரு அத்திமரத்தை பார்த்தார். அது நிறைய இலைகளோடு பார்க்க அழகாக பளபளப்பாக தோணி கவர்ச்சியா இருக்கு. சிலவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கவர்ச்சியா இருக்கு, ஆனா அதுல கனிகள் இருக்கு. கிட்ட போனார், தேடி பார்த்தார். எனக்கு ஆச்சரியம், ஒரு 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 மரத்தை தேடி பார்க்கிற அளவுக்கு அதுல கனி இல்லை. ஆனா அந்த மரம் நாட்டப்பட்டு அநேக நாட்களாயிட்டு, ரட்சிக்கப்பட்டு அநேக நாட்களாயிட்டு, தூர பார்வைக்கு தெரியல. ஆனா கிட்ட போய் பார்க்கும்போது அந்த மரத்துல ஒரு கனியை பார்க்க, தூரத்துல பார்க்கும்போது அதுல ஏதோ கனிகள் இருக்கும் போல தோணி இருக்கு. ஆவுதான் இயேசு கிட்ட போயிருக்காரு, தூரத்திலேயே போயிருப்பார். அதை கிட்ட போய் பார்த்தார், தேடி தேடி பார்த்தார், ஒரு கனியும் காண. விளைவு என்ன என்று நான் சொல்லாமலே நாம் அறிவோம். அதே போல இங்கும் ஒரு அத்திமரம், 3 வருஷம் தேடுகிறார் தேடுகிறார், எஜமான் தேடுகிறார் தேடுகிறார், ஆனா ஒரு கனியையும் காணல். இப்ப எஜமான் என்னங்க? ஏமாற்றம். உடனே அங்க சொல்லப்படுறது, இந்த மரம் ஏன் நிலத்தை கெடுப்பார், வெட்டி போ. அப்ப தோட்டக்காரன் சொல்றார், இது 1 வருஷம் தை கொடு, இவ்வண்ணியமோ இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, ஆண்டவரே இன்னும் ஒரு தருணம் தாருங்க, 1 வருஷம் பொருங்க. அந்த 1 வருஷத்திலும் ஒரு அடிஷனலாக மேலதிகமாக இன்னொரு ஆண்டு இன்னொரு வருஷம் உனக்கும் எனக்கும் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கலாம். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? உன்னுடைய வருஷமும் என்னுடைய வருஷமும் நம்முடைய நினைவுகளிலே அல்ல. ஒருவேளை நாம் சுகமா இருக்கலாம், சர்வத்துல பலம் இருக்கலாம், நான் இன்னும் 10 வருஷம் வாழவேன் என்பதற்கு என்ன உறுதி இருக்குது, என்ன உத்தரவாதம்? இங்க தோட்டக்காரர் சொல்லுறார், இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க, கனி கொடுத்தா சரி. அதுக்கும் அந்த டைமும் கொடுத்து கனி கொடுக்காவிட்டார், வெட்டி போ. இந்த தோட்டத்தில் இந்த அத்திமரத்தை வைக்கிறதுக்கு அந்த தோட்டக்காரன் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கார் தெரியும்? உன்னையும் என்னையும் ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு கரையும் செலுத்தியிருக்கிறார். அந்த தோட்டக்காரன் அந்த மரத்துக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கார். படிங்க ஏசாயா 5:2, நான் சுருக்கமா முடிப்போம், சீக்கிரம் படி. ஏசாயா 5:2.
அவர் அதை வேலி அடைத்து
தோட்டக்காரர் என்ன செய்யறாராம், வேலி அடைக்கும். அதுக்கு பிறகு கற்களை புரக்கி
அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி,
கோபுரத்தையும் கட்டி
அதில் ஆலையை முண்டு பண்ணி, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று பார்த்திருந்தார்.
நல்ல கனிகளை, நல்ல பழங்களை, நல்ல கனிகளை தரும் என்று என்ன செய்தாராம், காத்திருந்தார். ஆனால் அதுவும்
கசப்பான பழங்கள்,
கசப்பான கனிகளை தந்தது. என்ன ஏமாற்றம் எஜமான! எவ்வளவு பிரயாசப்பட்டு வேலியடைத்து கொத்தி பண்படுத்தி தண்ணீர் வாத்து பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டெல்லாம் இருக்க அந்த எஜமான் பார்த்துட்டு இருக்கிறார், என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மரம் கனி கொடுக்கும், அதுவும் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று காத்திருந்தார். ஆனா எஜமானோ, எஜமானு கிடைத்ததாம் கிடைத்ததெல்லாம் என்னங்க, ஏமாற்றம். சிலவரம் கனி கொடுத்திருக்குது, ஆனால் அது கசப்பான கனிகளை கொடுத்திருக்கு. ஆகவேதான் இயேசு மத்தேயுவில் சொல்றாரு, மரம் எப்படிப்பட்டது என்பதை கனிகளால் அறிவோம். நல்ல மரம், இயேசு சொன்னார், நான் வாசிக்கும் போது, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நான் உண்டு கேட்கிறேன், இயேசு எங்கள் மரங்களை குறித்தா கவலைப்படுகிறார்? நம்மை குறித்து தான் சொல்லுற. மரங்கள் பரலோகத்துக்கு போக போறதும் இல்ல, மரங்களுக்காக இயேசு மறிக்கவும். ஆனால் ஒரு உவமையாக ஆண்டவர் சொல்லுற, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். மரமானது அதன் கனிகளாலே அறியப்படும். ஆகவேதான் நான் வாசிக்க கேட்டோம், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அது நல்ல பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை கனிகளை தந்தது. என்ன எனக்கு அருமையான குலை, இதுல இருந்தெல்லாம் நாம் எண்ணத்தை கட்டுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்புக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறார். எவ்வளவோ பாடுகளை பட்டு, எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்து, ரத்தத்தை சிந்தி, ஜீவனை கொடுத்து, சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உனக்கும் எனக்கும் ரட்சிப்பை இலவசமாய் தந்திருக்கிறார், ஈவாக தந்திருக்கிறார். இது நாம் செய்த நற்கிரியைகளாலே உண்டானதல்ல, இது தேவன் நம்ம கருளினே ஈவு என்று எபேசியர் நாம் வாசிக்க, சல்வேஷன் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். ரட்சிப்பு தேவன் நமக்கு இலவசமாக அருளினே ஈவு கொடை ரட்சிப்பு. நீயும் நானும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய அக்னியிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு எதிரியான நியாய தீர்ப்பிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாதாளத்துக்கு விலக்கி ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். சாபங்கள் ரோகங்களில் இருந்து ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாக அருளின ஒரு பெரிய ஈவு என்று வேதம் சொல்றது. ஆகவே நம்முடைய ரட்சிப்புக்காக எவ்வளவோ காரியங்களை இயேசு செய்து கிரயத்தை செலுத்தி ஆண்டவர் உன்னை என்னை ரட்சித்து எங்கேயோ இருந்த மரத்தை கொண்டு வந்து சபையில நாட்டி வைத்திருக்க. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று இயேசு சொன்னாரே. ஒரு காலத்துல நீயும் நானும் கெட்ட மரங்களாயிருந்தோம், கெட்ட கனிகளை கொடுத்துக் கொண்டிருந்தோம், கசப்பான கனிகளை கொடுத்தோம், தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்தோம், பாவத்துல புரண்டோம், பரிசுத்தரை அறியாமல் அலைந்தோம், மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல தெரிந்தோம். ஆனால் இறக்கமுள்ள ஆண்டவர் உன்மேலும் என் மேலும் கிருபை கூர்ந்து உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டு நம்மை கொண்டு சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார். எதற்காக? நல்ல கனிகளை கொடுப்பதற்காக. நீ ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம்? நான் ரட்சிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகள்? நான் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஒரு மரம் தானே, நல்ல கனி கொடுக்கிற மரம் தானே. இதுவரைக்கும் ஆண்டவர் இடத்துல பொறுமையா இருக்கிறாரே. இன்றைக்கு நாளைக்கு இந்த வருஷம் முடியுது, அடுத்த வருஷம் நல்ல கனிகளை கொடுக்கும். காத்திருக்கிறார், காத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் 15:8 வாசித்து பார்த்தால் இயேசு அங்கே இன்னும் ஒரு அருமையான வார்த்தையை சொல்றார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதால் பிதா மகிமைப்படுவார். மட்டுமல்ல, எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். வாசித்து பாருங்க, ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் சொல்லுவார்களே. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதால் பிதா மகிமைப்படுவார். ஒரு கனி நிறைந்த வாழ்வு பிதாவுக்கு மகிமையாக இருக்குதா? நீங்களும் நானும் ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை வாழுவது வாழ்க்கை தேவனுக்கு மகிமையாக இருக்கிறதே, மகிமையாக இருக்கிறது, மகிமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் இயேசுவுக்கும் சீஷராக இருப்போம். அப்ப கனி கூடாத ஒரு மரம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று யோவான் ஸ்நானகர் சொல்றாரு. கோடரியானது நிலத்தில் வைக்கப்பட்டிருக்கா. டைம் இஸ் கோ, போய்கொண்டே நேர காலம், வருஷங்கள் போய்கொண்டே இருக்குது. இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு வருஷம் கனி கொடுத்தா சார் எல்லாம் விட்டார். இதை இது நிலத்தை ஏன் கெடுப்பா? சபையை ஏன் கெடுக்கணும்? எங்கேயோ இருந்த கெட்ட மரமாகிய உன்னையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்து சபையிலே கொண்டு வந்து நாட்டி வைத்தாரே. எதற்காக? கனி கொடுப்பதற்காக. எனக்கு அறிமானவர்களே, கனி கொடுப்பதற்கு வயது ஒரு வரம்பல். சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி வந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார். இதுக்கு ஒரு வரம்பு இல்ல. வயது ஒரு வரம்பல்ல, திறமை ஒரு காரியம் அல்ல. நாம் எல்லோரும் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கேயோ இருந்த நம்மை, எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்து சபையில கொண்டு சேர்த்து வைத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், எவன் மேல் கிருபியா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் கிருபியா. நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர் மண்டாடுறது. ஒரு நாள் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வசனம் என் மனதில் வந்தது. அன்று வரைக்கும் இன்று வரைக்கும் அப்படியே இருக்க நான் ஆண்டவர் அடிக்கடி ஜெபம். எவன் மேல் கிருபியா இருக்க சித்தமா இருக்கிறனோ அவன் மேல் கிருபியா இருக்க, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல் இரக்கமா இருக்க. அப்படியே பார்வோட இருதயத்தை கடினப்படுத்தியும் இருக்கிறாராமே. இதை நாம் பார்த்தோம், பார்வோன் கடினப்பட்டான், தன்னங்களை போக விடவில்லை. உங்களுக்கு இது ஒரு காரியம் தெரியுமா? அதுவும் தேவனுடைய செயல்தான். பார், தன் ஜனத்தை அற்புதமாய் ஆச்சரியமாய் விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அப்படி ஒரு செயலை செய்திருக்கிறாரே. எனக்கு அருமானவர்களே, உன்மேலும் என் மேலும் அவர் கிருபை வைத்தபடியால் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஏனென்றால் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற என்று எபிசியர் நாம் வாசிக்கிறோம் இல்லையா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே ஞானஸ்தானம் பெற்றோம், கிருபையினாலே அந்நிய வாசி பேச, கிருபையினாலே கனிகளை கொடுக்கிறோம், கிருபையினாலே வாழுகிறோம், கிருபையினாலே ஊழி செய்கிறோம், கிருபையினாலே நம்ம ஓட்டத்தை ஓடி முடித்து அவர் பாதத்தில் சேரப்போறோம். அவை இவர் மேல் திருவியா இருக்க சித்தமா இருக்கணும், அவர் மேல் திருவியா இருக்க அவை உண்மையிலும் என்மேலும் ஆண்டவர் கிருபை வைத்திருக்கிறார். ஏனென்றால் உன்னையும் என்னையும் அவர் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் ரட்சித்தார் என்று சொன்னால், நாம் கனி கொடுக்கும்படியாகவும் அந்த கனி நிலைத்திருக்கும்படியாகவும். நான் முதல் சொன்னது போல ஒரு காலத்தில் நாம் கசப்பான கனிகளை கொடுத்துக் கொண்டிருந்தோம், கெட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருந்தோம், கெட்ட மரமாக இருந்தோம், கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட என்னையும் உன்னையும் தான் ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாராம். எதற்காக என்றால், நல்ல கனிகளை கொடுப்பதற்காகவும் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காகவும் நம் கனி நிலைத்திருக்கும்படியாகவும் ஆண்டவர் உன்னை என்னையும் தெரிந்து கொண்டார். இதை நீ மறவார் மறவார். அப்படி இல்லாவிட்டால் நாம் எஜமானுக்கு ஏமாற்றம் அளிக்கிறவர்களாக மாறிப்போவோம். அந்த அத்திமரத்தை போல நாம் வாழ்ந்திடக்கூட. ஏதாவது அகப்படுமா, ஒரு கனியாவது அகப்படுமா, தேடி தேடி பார்க்கிற என்னே பரிதாபம். அந்த மரத்தை சபித்தார் சொன்னாப்பா. எனக்கு அருமானவர்களே, நீயும் நானும் ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்து சபையில கொண்டு வைத்திருக்க. சரி போகட்டும், அதுக்குள்ள நான் நிக்காம சீக்கிரமா கடந்து போறேன். கனி கொடுக்கிற வாழ்க்கை என்றால் என்ன என்று உடனே நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். எனக்கு அப்படி வாழ விருப்பமா இருக்கு, அதன் ரகசியம் என்ன என்று சொல்லி ஒருவேளை மனதிலே வரலாம். அநேக காரியம் உண்டு, ஆனா சில குறிப்பிட்ட ஒரு காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் இருக்குது, இந்த எபேசியர் 5:22-23 உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். என்ன அங்க சொல்லப்படுறது? ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம். வாசி வாசி எபேசியர் சாரி கலாத்தியர் 5:22-23 இருக்குதா? கலாத்தியர் 5:22-23 சரி நான் சொல்றேன். மற்ற பக்கம் பாரு, அந்த பக்கம் அங்கால பக்கம். சரி, ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் என்று போறது. அதுல 9 காரியங்கள் குறித்து சொல்லப்பட்டது. அதுக்கு முதல் நீங்க வாசிக்க சொன்னா மாமிசத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டது. அப்படியாய் வாழ்ந்த நம்மை இப்படியாய் வாழ ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆவியின் கனி அங்கு 9 கனிகளை குறித்து சொல்லப்பட்டது. உடனே நீங்க என்னை பார்த்து கேட்கலாமே, பிரதர் பாஸ்டர் ஆவியின் கனி என்றால் என்ன? அங்கு 9 கனிகள் குறித்து சொல்லப்பட்டது. நீங்களே அவர்களை வச்சு பாருங்க, அது ஒரு கண்ணாடி. இவை குறித்து சொல்ல போனா நமக்கு இப்ப சமயமும் காலமும் போதா. 9 கனிகளை குறித்து சொல்லப்பட்டது. ஒவ்வொன்றையும் நமக்கு முன்பாக நாம் நிலநிறுத்தி பார்த்தால் இந்த காரியம் வாழ்க்கையில இருக்குதா, அல்லது இன்னும் இது பெருக வேண்டுமா? எல்லாருக்கும் அதிகமாக நாம் மற்றவர்களை நாம் யோசிக்க கூடாது. இந்த காரியங்கள் அவர்ல இல்லை, இவர்ல இல்லை என்று சொல்றதை நாம் விட்டுட்டு நம்மள இருக்குதா அதை நாம் சீதுக்கு பார்க்கறது நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லது. நியாயத்தீர்ப்பு நாளிலே மற்ற ஆத்மாவை வச்சு ஆண்டவர் நம்ம நியாயம் தீர்க்க போறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கிரியைகளை வச்சுதான் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போற. ஆகவே 9 கனிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கனியுள்ள ஒரு வாழ்க்கைன்னு சொன்னால் என்ன என்பதற்கு அந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் பதில் தருகிறது. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் 1 Corinthians 12 ஆவின் வரங்களை குறித்து சொல்லப்படுது. இங்கே கலாத்தியர் 5:22-23 ஆவின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டு, வரங்களும் ஆவியானவர்னால்தான், கனிகளும் ஆவியானவர்னால்தான். ஆனால் வரங்கள் இல்லாமலும் நாம் பரலோகம் போய் சேர்ந்து விடலாம், ஆனால் கனிகள் இல்லாமல் பரலோகம் நாம் செல்லவே முடியாது. அது முக்கியமா இது முக்கியமா என்பதை நான் சொல்ல வரல. கனிகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே இந்த ஆவியின் கனியாகிய 9 கனிகள், அதுல முதல் வர்றது என்ன தெரியுமா? அன்பு. நீங்களோ நானுமோ எவரும் சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கையில நான் அன்புல பூரணமா இருக்கிறேன்னு சொல்லி. நாம் இதிலே வளர வேண்டும். நாம் இன்னும் அன்பாக இருக்க வேண்டும். இன்னும் அன்பிலே நாம் வளர வேண்டும். நாம் சுயநலம் உள்ளவளாக இருந்திடக்கூடாது. நம்மை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. நம்மை குறித்தே யோசித்துக் கொண்டிருந்தால் அது சுயநலமான அன்பு. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை அல்ல. எனக்கு நேரம் போது நான் சொல்றேன். ஓசியா 10:1 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. ஓசியா 10:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. வாய் அது சொல்லப்பட்டது 10:1 இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. ஏனென்றால் அங்கு கீழே சொல்லப்படுது அது தனக்கு தானே கனியோடுகிறது. தனக்கு தனக்கென்றே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் சுயநலவாதிகள். அன்றைக்கு அந்த பாச சொன்னார் இல்லையா, நம்ம சுத்தி ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே இருந்தோம். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு. ஒருவேளை நீ உன் குடும்பம் நல்லா வாழலாம் பூமியில, ஆனா பரலோகத்தில் உனக்கு ஒரு பொக்கிஷமும் கிடையாது, ஒரு பலனும் கிடையாது. ஒருவேளை நீயும் ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் நல்லா குறையில்லாம வாழ்றத வச்சு கத்தர் என்னை ஆசி வைத்திருக்கான்னு சொல்லி காலுக்கு மேல கால் கொண்டு ஈஸியாக படுத்திருக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஆனா பரலோகத்தில் உனக்கு பலன் இல்லையப்பா. இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நீ நிற்கும் போது வெட்கப்படலாம் போக வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் தருணங்கள் இன்னைக்கு காலம் நான் யோசிக்கிறேன். நமக்கு ஆண்டவன் நமக்கு சுகம் தந்திருக்கிறாரு, நல்ல பலம் தந்திருக்கிறாரு. சுகமாக பலமாக இருக்கும் போதெல்லாம் இந்த உலக காரியங்களையே பணம் என்றும் பொருள் என்றும் வேலை என்றும் அதென்றும் இதென்றும் மிஷின் போல வாழ்ந்து விட்டு பிறகு திடீரென ஏதாவது வந்துட்டால் அல்லது வயோதிப காலம் வந்து விட்டால் அதுக்கு பிறகு நாம் கறி கொடுங்கள். நீங்களே யோசிப்பார், சிந்திப்பார். இதுதான் நேரம், இதுதான் காலம் நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்க. இதற்காகத்தானே ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி என்றால் அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. அவர் நான் எனக்காகவே வாழ்ந்து விட்டார், நான் என் குடும்பத்துக்காகவே வாழ்ந்து விட்டார். எப்போதும் என் குடும்பத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, எப்போதும் என்னுடைய தேவைகளையே யோசித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு சுயநல வாழ்க்கை. இப்படி சொல்வதனால் மறுபக்கத்தை நான் சொல்லணும், சிலர் மற்றவர்களை குறித்தே அலைஞ்சிருப்ப தன் சொந்த குடும்பத்தையே கவனிக்காம விட்டுள்ளார்கள். அதுவும் ஒரு ஓரம். அப்படிப்பட்டவர்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய மனைவியோடு பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்காமல் தன் குடும்பத்தை கவனிக்காமல் பிற குடும்பத்தையே கவனிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல். முதலாவது நம்முடைய நம்மை நம்முடைய குடும்பத்தை நாம் கவனிக்கணும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். நாம் ஒவ்வொருவரும் ஃபண்டமெண்டலாக அடிப்படையாக நான் மன்றாடுவரும் ஆண்டவரே எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் ஐயா. இயேசு அப்படித்தானே வாழ்ந்தார். அவரே கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மாண்டால் ஒளி அது பலன் தரார். நமக்குள்ளே இருக்க சுயம் நம்மை கனி கொடுக்க விடுதல். என்னை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்கு, என்னுடைய குடும்பத்தையே யோசித்துக் கொண்டிருக்கு. இப்படியே நம்முடைய சுயநலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கபடியால் காலங்கள் போகுது, வருஷம் போகுது. நாம் என்ன நல்லா இருக்கிறோம், நல்லா இருந்தா ஆண்டவருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு நல்லா வச்சிருக்கிறோம். ஆனால் இப்படியே நமக்கென்றே நாம் வாழ்ந்து விட்டால் நீ முடிவிலே ஆண்டவருக்கு முன்பாக எப்படி நிக்க போற? உனக்கு ஆண்டவர் தந்த காலங்கள் நேரங்கள் சுகம் சரீர பலம் ஆற்றல் அறிவு திறமைகள் இவைகளை வைத்து நீ என்னத்தை சாதித்தாய், என்னத்தை செய்தாய், எப்படி நீ வாழ்ந்தாய், ஒரு கணக்கு இருக்குதே. வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்க சரீரத்திலே அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் எல்லாரும் யாருக்கு முன்பாக நிக்கணுமா? இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நானும் நிக்கணும். உங்களை சொல்றோம் நானும் நிக்கணும், நீங்களும் நிக்கணும். அந்த நேரத்தில் வைஃபை பார்த்து வாப்பா பக்கத்தில் வந்து நில்லு, ஹஸ்பண்ட் பார்த்து வாப்பா என்ன கிட்ட வந்து நாம கேட்கிறோம். சோ நாம் தனித்தனியே உன்னுடைய ஆத்மாவை குறித்து நீ வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து உனக்கு தரப்பட்ட சந்தர்ப்பங்கள் உனக்கு தந்த காலங்கள் உனக்கு தந்த மேன்மைகள் உனக்கு தரப்பட்டிருக்க வசதிகள் எல்லாவற்றை குறித்து நாம் ஒரு நாள் கணக்கு போட்டுக் கொள்ளணும் இல்லையா? ஆகவே நம்மை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கான் நம்ம குடும்பத்தையே யோசித்துக் கொண்டிருக்காமல் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், எந்த அளவுக்கு மற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வளர நான் ஒரு வழியாக இருக்கிறேன், ஒரு வாய்க்காலா இருக்கிறேன். உங்க இருதயத்தை கையை வச்சு யோசிப்பாரு. நான் வந்தேன் ஆராதிச்சுட்டு போயிட்டேன் என்று நாம் இருந்திருக்கூடாது. இது தேவனுடைய ஊழியம், இது தேவனுடைய சபை, இது தேவனுடைய ராஜ்யம், இது தேவனுடைய வேலை. உன்னை கனி கொடுக்கும்படியாகவும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாகவும் கனி நிலைத்திருக்கும்படியாகவும் அல்லவா உன்னையும் என்னையும் ஏற்படுத்தி இருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அப்ப அந்த நோக்கத்தை நான் விட்டுட்டு வேறு காரியங்களை நான் வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தால் எவ்வளவு பரிதாபனை யோசித்து பாருங்க. எத்தனை ஊழியக்காரர் வருகிறார்கள், எவ்வளவு ஊழியங்கள், எவ்வளவு போதனைகள், எவ்வளவு ஆராதனைகள், எவ்வளவு புத்திமதிகள், எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பயனளிக்கும், எவ்வளவுக்கு பலன் கொடுக்கும். அந்த ஊழியக்காரர் வந்தார் ஆசீர்வாதமா இருந்தது, இந்த ஊழியக்காரர் வந்தார் நல்லது. ஆனால் விளைவு என்ன? வாட் இஸ் தி கன்சிக்வன்ஸ்? விளைவு என்ன? ரெண்டு நாள் கூட்டம் போட்டோமே, நல்லா இருந்தது பிரதர், ஆண்டவரை ஆராதித்தோம், ஆனால் அங்கே கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? அதற்கு என்ன நான் அர்ப்பணித்திருக்கிறேனா? அதை நாம் சிந்திக்கணும், தீர்மானிக்கணும். அதை குறித்து தான் நான் மிகுதியாக பேச விரும்புகிறேன். ஆவியின் கனி, ஒன்பது கனி, இவை இந்த ஒன்பது காரியங்களை நாம் வளர வேண்டும், இதை நாம் படிக்க வேண்டும், இதில் நாம் தேர வேண்டும், இதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ முடியும். சிலர் பார்த்தா வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இந்த ஒன்பது விதமான கனிகளை காண கிடைக்கும், ஆனா ஊழியம் ஊழியம் ஓடி தெரிவார், அப்படியும் போயிடக்கூடாது. முதல் நமக்கு முதல் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கு, நம்முடைய லைஃப் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு. அப்படி நான் சொல்லபடியால இல்ல, ஒட்டு மொத்தமாக நூறு வீதம் நாம ஒரே நாம சரி பண்ண இல்லை, ஆனால் நாம் முன்னேறணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் நாம் வாஞ்சிக்கணும், முன்னேறணும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 ஒப்பு கொடுக்கிறேன். சிலவர் தவறுனாலும் திரும்பவும் எழுந்து நிற்கிறேன், விழுந்தாலும் திரும்ப எழும்புறேன், எழும்புறேன், ஓடுறேன், ஓடுறேன். எப்படியாவது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். அவர்தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தர், போதித்தர். ஏன் இந்த போதனைகள், ஏன் இந்த பிரசங்கங்கள், ஏன் இந்த செய்திகள்? நாம் ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை வாழத்தான். ஆகவே நம்மை குறித்தே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்காம கொஞ்சம் நம்மை ஆண்டவருக்கு விட்டுக் கொடுத்து, குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். சபை பக்தி விருத்தி அடைய, சபை பலப்பட, சபை வளர, தேவ ராஜ்யம் வளர என்ன அளவுக்கு நீ ஒத்துழைக்கிறாய், எந்த அளவுக்கு நீ ஒரு ஒரு உறுதுணையா இருக்கிறாய், எந்த அளவுக்கு நீ அதில பங்களிப்பு செய்கிறாய், எந்த அளவுக்கு உனக்கு அதில பங்கு இருக்கு. வரலாம், ஆராதிக்கலாம், அது அல்ல காரியம். ஆனால் தேவ ராஜ்யம் வளர, சபை பக்தி விருத்தி அடைய நாம் நம்மாலானவைகளை நாம் செய்யவனும், அப்போதுதான் அவருடைய ராஜ்யம் நம்மத்திலே வல்லமையாய் வளரும். பாரு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவை ஆவியின் கனி என்றது, கனி நிறைந்த வாழ்க்கை என்றது, ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். அடுத்த ஒரு காரியம் நான் சொல்றேன் சீக்கிரமா. கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை அது என்னென்றால், கலிலேயா கடலோரத்தில் ரெண்டு பேர் மீன் பிடிச்சி வந்துட்டு, அவரோட பேர் பேதுரு, அந்திரியா, ரெண்டு பேரும் சகோதரர். ஆண்டவர் வந்தார் அந்த கடலோரத்துக்கு. ஏன் வந்தார் என்றார், சும்மா வரல், ஒரு நோக்கத்தோடு வந்தார். என்ன நோக்கத்து? நாலு பேர் அவரை சீசராக்க வேண்டியிருந்து, அந்த நாலு பேரை சந்தித்து அவர்களை அழைப்பதற்காக கலிலேயா கடலோரத்துக்கு வந்தார். வந்து பேதுருவையும் அந்திரியாவை பார்த்து இயேசு என்ன சொன்னார், என்னை பின்பற்றுங்க, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவே. ஏன் அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்தினார் என்றால், அவங்க அதுவரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இருந்தார் என்று சொல்ல போனார். அதுவரைக்கும் பேதரும் அந்திரியாவும் தங்களை குறித்தும் தங்கள் குடும்பத்தை குறித்துமே யோசித்து சிந்தித்து வாழ்ந்து கொண்டார். ஆண்டவர் அவர்கள் அழைத்தார், வாங்க என்னை பின்பற்ற, இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்க்கை இல்லையப்பா, இதை விட ஒரு மேலான வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன், கம் அண்ட் ஃபாலோ மீ. ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, என்றைக்கு ஒருவனை தேவன் சந்திக்கிறாரோ அன்றைக்கு தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகும். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இருந்தார், 75 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை பெருசாக வியக்கிற ரெக்கார்டாக, ஆனா அதுக்கு பிறகு அவன் வாழ்ந்த வாழ்க்கையோ ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. விசுவாசிகளுக்கு தகப்பன், ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள மனதுள்ள இயேசுவே சொல்றார், அவர் பாதம் தொடக்கம் சொல்றார், தகப்பனாகிய ஆபிரகாம். இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் மத்தியிலே ஆபிரகாமுக்கு ஒரு தனியிடம். ஏன் ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய ரட்சிக்கப்பட்டவளுக்குள்ளேயும் ஆபிரகாமுக்கு ஒரு தனியிடம் இருக்கா இல்லையா? யோசிச்சுப்பார், எப்படி தேவன் அவனை சந்தித்தான், அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்று. நீ ஆசீர்வாதமாக இருப்பான், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த உலக காரியங்களை குறித்து நான் சொல்ல வரேன். இன்னைக்கு ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே நாம அதிகமாக அப்படித்தான் நினைக்கிறோம், இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் எனக்கு போதுமாக இருக்கணும், வசதியா இருக்கணும், வளமா வளரணும், இதைத்தான் நாம் ஆசீர்வாதம் சொல்லுகிறோம். நோ, அப்படி நீங்க நினைத்து இதுதான் சொல்லியிருந்தா அது உங்களை பொறுத்து. ஆனா வேதத்தின்படி நாம அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. நீ மற்றவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்க அதை யோசி. நீ மற்றவனுக்கு எந்த அளவுக்கு நீ உதவியா இருந்திருக்க, தேவோட ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காய், பெருக்கத்துக்காய் நீ எந்த அளவுக்கு நீ பிரயாசப்பட்டிருக்கிறாய், எந்த அளவுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்திருக்காய், எந்த அளவுக்கு நீ பங்களித்திருக்கிறாய், எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கு. அவர் தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து பிட்டு சீசருக்கு கொடுத்தார். அப்பம் பிட்டப்படணும் பார். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான ஜீவ பிட்டப்பட்டார் சிலுவை. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் பிற்கப்படுற அனுபவங்கள் வாழ்க்கையில வரத்தான் செய்கிறது. ஆனா அவைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை மேலே கொண்டு போய் ஒளிய கீழே கொண்டு போகாது. இன்னைக்கு சிலர் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்தவுடனே உடனே சோர்ந்து போய் ஐயோ ஆண்டவரே இயேசுவே இயேசுவே வந்தோம் என்று அங்கலாய்க்கிறது என்னைய பரிதாபம். அப்பம் பிற்கப்பட அப்போதான் அது ஆசீர்வாதமாக மாற முடியும். அது இருக்கிறபடியே இருந்தால் மற்றவனுக்கு பிரயோஜனமாய் மாற முடியாது. பிட்டு தான் கொடுத்தார், அப்படியே முழுசு முழுசு ஆண்டவர் கொடுக்கல. எனக்கு அறிமானவர்களே, நீயும் நானும் ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையை வாழலாம். பேதுருவையும் அந்தரையும் பார்த்து சொன்னார், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன், என்னை பின்பற்றுங்கள் சொல்லி சொன்னார். அதாவது அவர்களை இயேசு ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்கு அழைத்தார். இதுவரை மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் இனிமேல் மனிதர்களை தேவராட்சியத்தில் கொண்டு சேர்க்கிற மனிதர்களாக மாற்றுவர் என்று அழைத்தார். அப்படியே பேதுரு அந்திரியாவும் அநேக ஆயிரங்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தி ஏற்றல் நீரவ மன்னுடைய காலத்தில் பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் என்று சரித்திரம் சொல்றது. அந்திரியாவும் அப்படியே ரத்த சாட்சியாக மறித்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்றது. எனக்கு அறிமானவர்களே, கனி நிறைந்த வாழ்க்கை என்கின்றது ஆத்ம ஆதாயம் செய்கிற ஒரு வாழ். நான் ரட்சிக்கப்பட்டால் போதா, மற்றவர்களையும் ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்பது கனி நிறைந்த வாழ்வு. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு. நம்முடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கணும், மற்றவர்களுக்கு சொல்லணும், மற்றவர்களுக்கும் அந்த வழியை காட்டணும், மற்றவர்களுக்கும் அந்த வெளிச்சத்தை காட்டணும். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று வேத நான் வாசிக்கிறது. எந்த மனுஷனை ஆப்பிரிக்காவில் இருக்கிற மனுஷனை தின்ற மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அமெரிக்காவில் இருக்கிற பட்டதாரிகளையும் பிரகாசிக்க பண்ணுற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. ஏன் அதிகம் போவான், உன்னையும் என்னையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார். ஆத்ம ஆதாயம், இது ஒரு கனி நிறைந்த வாழ். அன்றைக்கு புதன்கிழமை கிளை கொடுக்கப்பட்ட செய்தி நீங்கள் அறிஞ்சிருக்கு. ஆத்ம ஆதாயம் நட்சத்திரம், அது கிறிஸ்துவண்டை அவர்களை நடத்தீர். ஈவன் தோ சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள், அஸ்ட்ரோலஜர்ஸ், அறிவுள்ளவர், ஞானமுள்ளவர், அவர்களை இந்த நட்சத்திரம் கிறிஸ்து ஒன்றை நடத்தியிருக்கு. நாமும் ஒரு நட்சத்திரம் சொல்லி அன்றைக்கு நான் பார்த்தோம். மட்டுமல்ல, தானியேல் 12:3 சொல்றது, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை ரட்சிப்புக்குட்படுத்துகிறவர்கள், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று அந்த 12:3 தானியேல் புஸ்தகம் வாசிப்பு. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்களாம். இவர்கள் யார்? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநீதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அலங்கோலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பாவத்தில் பிறந்து கொண்டிருக்கிறவர்கள், மெய்யான நீதிக்குள் போன இயேசு மத்தியான வேளையிலே உட்கார்ந்தார் ஒரு கிணத்தறியில. வாய் ஒரு பெண் இங்கே வருவாள், அவள் எப்படிப்பட்டவள் என்பதை அறிவார், அவருக்கும் அவளுக்கும் ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டும், அவளுக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை, அவளை வாழ வைக்க என்பதற்காக அந்த ஒரு ஆத்மாவுக்காக இயேசு கிறிஸ்து தலித்து அந்த மத்தியான வேளையிலே அந்த கிணத்தடியிலே இருந்தார். அப்படி அந்த பெண் வந்தால் அவருடைய வாழ்க்கையை பற்றி இயேசு சொன்ன உடனே அதிர்ந்தால், நீ மெய்யாகவே மேசியா என்றால் ஓடினால் உள்ளே இருக்க ஜனங்களுக்கு நான் சொன்னால் ஓடி வந்தார்கள். எல்லாரும் இயேசுவை கண்டார்கள். நீர் மெய்யாகவே உலகத்தில் வருகிற தீர்க்கதரிசி தான், மேசிதான் என்று சொல்லி அவரை இனம் கண்டுகொண்டான். எனக்கு அருமையானவர்களே, இயேசு ஒருவர் தனி ஒரு நபர் மேலும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த சகைவு யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட நாம் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை நடத்துவேன். அப்படி இல்லாவிட்டால் இந்த நட்சத்திரத்தினால பிரயோஜனம் என்ன? யோசித்து பார். சோ நீங்களும் நானும் இதுவரை எத்தனை பேரை கிறிஸ்துவனை நடத்தின நட்சத்திரங்களாக இருக்கு? சிந்து பார். ஆண்டவருக்கு சோதரம். அன்றைக்கு அநேகர் அந்த செய்தியை கேட்டு நீங்க முன்னுக்கு வந்து ஒப்பு கொடுத்தீங்க. நீங்க சந்தோஷப்பட்டதை பார்க்க எனக்கு பெரிய சந்தோஷம், ஆண்டவருக்கு சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்ப ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். இது ஆத்ம ஆதாயம் என்பது ஒரு கனி நிறைந்த வாழ்வு. உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியா நான் உங்களை தெரிந்து கொள்ள சொல்றேன். இந்த ஆத்ம ஆதாயம் என்பது கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் பர்சனல் எவான்ஜலிசம், சோல் வினிங். இந்த ஆத்ம ஆதாயம் என்பதற்கு ஒரு அழைப்பு தேவை. எல்லாரும் இதை செய்யணும். எதை சொல்றது? இது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க விட்டால் எனக்கு ஐயோ. நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது மாத்திரம் இல்ல, அவர்களை ஆதாயப்படுத்துறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். இங்கதான் இது ரெண்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. சுவிசேஷத்தை சொல்லிட்டு போலாம், அது ஒண்ணு. ரெண்டாவது, அவர்களை ஆதாயப்படுத்துறதுக்குரிய காரியங்களை நாம் செய்கிறது, செயலிலே ஈடுபடுகிறது. இங்கேதான் நம்மை அல்லது நம்மிடத்தில் இருக்கிற சிலவற்றை நாம் இழக்க வேண்டி வரும். ஒரு ஆத்மாவை நாம் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சிறதை இழந்தால் தான் என்ன? ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினான், இந்த உலகத்தில் இருக்க முழு செல்வத்தை, இயேசு சொன்ன வர காரியமே தான், இந்த உலகத்தில் இருக்க முழு செல்வத்தை ஒருவன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான், அதனால் அவனுக்கு என்ன லாபம்? தன் ஆத்மாவுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை கொடுப்பான். இந்த உலகம் முழுவதும் இருக்கு எல்லா சொத்து பத்துகள் செல்வங்களையும் சேர்த்தாலும் அதையெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு ஆத்மாவுக்கு ஈடாகாது, இணையாகாது என்று சத்தியத்தின்படி நான் உண்மையா உங்களுக்கு சொல்றேன். கேட்க காதலும் கேட்கிறேன். உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தலாம், ஓடி ஓடி ஓடி, அதை தேடலாம், இதை தேடலாம், அதை சேர்க்கலாம், இதை படிக்கலாம், அதை பெறலாம், இதை எடுக்கலாம், ஆனால் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தலாம், அதனால உனக்கு என்ன லாபம்? உன் ஆத்மாவுக்கு ஈடாக நீ எதை கொடுக்க போறாய்? மட்டுமல்ல, உன் நித்தியத்தை நீ எங்கே செலவழிக்க போறாய்? மரணத்துக்கு பிற்பாடு இருக்க உன் நித்தியத்தை நீ எங்கே செலவழிக்க போறாய்? ஆகவே வெளியேறப்பெற்ற ஆத்ம ரட்சிப்பு நீயும் நானும் பாடுகிறோம். ஆத்மாக்களை தேடி அலைந்து நேரம் செலவழித்து, நம்முடைய நேரத்தை செலவழித்து, ஒருவர் அந்த நேரம் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு நீங்க போறதுக்கு, அந்த நேரம் இன்னொரு இடத்துக்கு நீங்க போறதுக்காக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒருவரை விசிட் பண்ணலாக இருக்கலாம்,
அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியங்களை வாங்குறதாக இருக்கலாம். ஆனா அது எல்லாவற்றையும் விட்டு ஒரு ஆத்மாவை தேடி நீங்க போய் அவளை ஆதாயப்படுத்த முயற்சி செய்யுங்க பாருங்க. அது ஒரு கடி நிறைந்த வாழ்க்கை. எனக்கு தெரியும் சிலருக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருக்க. அவர்கள் பேசுற சில வார்த்தைகளிலே ஜனங்கள் பிடிபடுவார்கள். அது அந்த கிருபை அவளுக்கு இருக்கு. ஆனா அதை வைத்து நாம் சும்மா இருந்திருக்கூடாது. எவரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுவதோ அவரிடத்தில் அதிகம் கேட்கப்படும். உனக்குள்ளே இருக்கிற வரங்கள், ஓ ஆவியானவர் தந்த வரங்களோ வல்லமைகளோ எங்கு வெளிப்படும்? ஒருவேளை உனக்கு பிசாசிருக்க வரம் இருக்குன்னு வை, பிசாசி இருக்கிறதுல போனத்தான நமக்கு தெரியும். இதுதான் நீ ஒரு நிக்கக்கூடாடத்தில் இல்லைன்னு நான் சொல்லல. நாலு பேருக்கு ஆண்டு அறியாதவளுக்கு கட்டிட கிடைக்கிறவளுக்கு போய் நச்சதி அறிவித்து அவளுக்கா இயேசு நாமத்தில் ஜிபிக்கும் போது உன்னோட திட இருக்கிற அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிற வல்லமை அப்பதான் நீ காண முடியும். அப்படிதான் நான் கண்டு கொண்டிருக்க. எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் அபிஷேகம் வல்லமை ஆவென்னு தெரியாது. நான் இப்போ பிசாது ஜபிக்கிறதுல அது பட்ட பாட பார்த்தா ஓஹோ இதுக்குள்ள விஷயம் இருக்குன்னு அப்பதான் நானும் புரிந்து கொண்டேன். என்ன கருமானவர்களே, நாம் ஆத்தும் ஆதாயம் செய்யும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கு, மேக் தம் டிசைபிள். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, மார்க்கு சொல்லப்பட்டது சர்வசேஷத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஆனா மத்தியம் சொல்லப்பட்டது எல்லாரையும் சீஷராக்குங்க. அங்க பிரசங்கிங்கள், இங்கே சீஷராக்குங்க. நாம் ரெண்டும் நாம் செய்ய வேண்டும். பிரசங்கிக்கணும், சொல்லணும், அவர்களை வெல்லணும். இத போல் யோங்கிச்சோ தன்னுடைய சபை விசுவாசிகள் ஆத்மா ஆதாயம் செய்யறதை குறிச்சு ஒரு புத்தகத்தை எழுதிக்கா நான் படிச்சு பார்த்தேன். எவ்வளவு கரையை செலுத்துறார்களப்பா அவங்க இருக்கிற வீட்டில் லிப்ட் இருக்கிற பாருங்க. அவங்க எழுதிக்க சொல்றேன். அவங்க என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு ரெண்டு மூணு பேக் கூட சொன்னா அவங்க போய் லிப்டை திறந்துட்டு அந்த பேக்கை கொண்டு ஏத்திட்டு கொண்டு இறக்கிட்டு வருவாங்க. ஒரு ரெண்டு மூணு அப்படி செஞ்சுட்டு அடுத்த நாள் ஒரு அந்த வீட்டு கொடுத்துக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டுக்கு கொடுத்து கொண்டுருவாங்க. ஏசு அப்படி சொல்லுவாங்க, புரோஹித் சொல்லி அப்படி அப்படியா எப்படி ஆமோ அவர்கள் ஆத்மாக்கு ஆதாயம் செய்யறாங்க. அருமையான ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த நீயும் நானும் என்ன செய்யறோம்? அது நமக்கு என்ன அது சிலதாக செய்யட்டுக்கும். நாம வந்தாச்சு, ஆண்டவர் ஆராதிக்கிறோம், சோத்திரம் பண்ணி நாம் பல்லவம் போனால் போதும் என்று நீ இருந்திரு போறியா? நாம் அந்த ஒப்பு கொடுத்திருக்கோம் ஆத்மா ஆதாயம். இதுல நாம் உறுதியாக இருக்கணும். நான் உங்களை சொன்ன கேளுங்க, இப்ப நீங்க அந்த ஒப்பு கொடுத்தீங்க இல்லையா, இதை நீங்க கீப் பண்ணும். இப்ப ஆண்டவரோடு வந்து நீங்க முழங்கால் படியிட்டு செய்த காரியத்துல நீங்க உறுதியா இருக்கணும். மட்டுமல்ல உண்மையா இருக்கணும், மட்டுமல்ல நிலைத்திருக்கணும். கனி நிலைத்திருக்கும்படி ஏற்படுத்தினேன். செய்தியை கேட்டாச்சு, ஆவியாட உந்துதலும் மனசு மாமிசம் விரும்பி வர மாட்டேன். மனசு மாமிசமும் ஆத்மான சிறந்த ஒப்புகளும் சொல்லாது. பரிசுத்தாவோட தூண்டுதனாலே அந்த அகத்தூண்டுதல், அந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து முழங்கால் படி ஜெபம் பண்ணிருக்கணும். இப்ப இதுல நீங்க செயல்படும், இதுல நாம செயல்படும். உங்களுக்கு சொல்லிப்படும், நானும் வீட்டுக்கு இருக்கிறேன், நானும் என்னோட முடிஞ்சு போறேன் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் நாம போகணும், சொல்லணும், குடும்பம் குடும்பமா போகணும், ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போகணும். போய் அவர்கள் எப்படியாவது அன்பார் அந்த இடத்துல காரி துப்புவார்கள். உங்களுக்கு உங்களை இனியிலேனதெல்லாம் பேசுவார்கள், இல்லாத பொல்லாத வார்த்தையும் சொல்லுவார்கள். இங்கேதான் இந்த ஆவின் கனியாக நீடிய போறோம். நம்ம எல்லாருக்கும் பொறுமை இருக்கு, ஆனா நீடிய போறோம். யாரும் சொல்லுவா போல இருக்குது, ஏன் பிரதர் நான் வீட்டிலே அனுபவிக்கிறேன், ஏன் வழியில போகணும்னு சொல்லி என்ன செய்யறது? அது உனக்கு ஒருவேளை நீ பழிச்சிக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு, யாருக்கு தெரியும்? சோ அங்கிருந்துதான் நாம் இவர்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்ம தந்த வரங்களை நாம் அறிய முடியும். ஆண்டோட அபிஷேகத்தை வல்லமை அனுபவிக்க முடியும். வரங்களை எதற்கு பயன்படுத்துவது, அபிஷேகம் எதற்கு பாவிப்பது, வல்லமை எதற்கு செயல்படுவது, ஆவியானவர் எதற்கு நம்மை நடத்துவது? ஐசுலேட்டடான நாம் ஒரு அசையாத பொருளாக நாம் இருந்திருக்கூடாது. ஆத்தும் ஆதாயம் செய்யறது ஒரு கரு நிறைந்த வாழ். என கருமையானவர்களே, நீங்க இதை கேட்டும் செயல்படாமல் இருக்கிறது உங்களை பொறுத்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கீங்க, அந்த ஒப்பு கொடுத்து நீங்க உறுதியா இருக்கும் போகணும். இதுல நீங்க விடாமுயற்சியா இருக்கணும், தொடர்ந்து செயல்படணும். நாம் 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 நம்முடைய காரியங்கள் சிலவற்றை நாம் செலவழிக்க பரவாயில்ல, ஆண்டு உனக்கு பலன் தருவார், ஆண்டு உனக்கு பலன் அளிப்பார். விசுவாச ஆமே சொல்லுங்க. அப்படி செய்தால் அவர் சொல்லுவார், நாம் ஒரு வருஷத்துல ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தினால் ஒரு வருஷத்துல நாம ரெண்டு மடங்கா மாறும். ஏங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் வளருது, ஏன் சபை வளரக்கூடாது? எல்லா ஸ்தாபனமும் வளருது, ஏன் சபை வளரக்கூடாது? நான் வரும்போது இந்த லீடல் மார்க்கெட் எல்லாம் பார்த்தேன், அங்கே எங்க ஒன்று. ஆனா இன்றைக்கு நான் பார்க்க போல எல்லா விதமும் பார்க்க போல லீடல் மார்க்கெட் போட்டு கட்டிட்டே இருக்கிறான். அல்டி மார்க்கெட் பார்த்தா அங்கிருந்து பார்த்தா இப்ப நான் பேசி பேசுவாங்க, அங்கெல்லாம் கட்டிட்டே இருக்க வளருது, ஸ்தாபனங்கள் வளருது, தொழிலெல்லாம் வளருது. ஆனால் சபை எங்க வளருது? அவன் ஒவ்வொரு வருஷமும் கணக்கு பார்த்து எங்க நஷ்டம் போகுது, எங்க எப்படி இருக்குது, என்ன செய்யப்படுது, எப்படி அட்வர்டைஸ் பண்றது, எப்படி உழைப்பு திட்டம் போடுறா, செயல்படுத்துறான், போடுறா, வாரா, போடுறா, இரவு பதிலாக உழைக்கிறான், கடினப்பட்டு உண்டாமத்த கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் தோத்தா மறுபக்கத்தை எடுப்பான், ஒரு பக்கத்துல நஷ்டம் இல்ல, இன்னொரு ஒன்றை செய்து அதை லாபத்தை எடுத்துக்கொள்றான், எல்லாம் வளருது. எங்க தேவனோட ராஜ்யமே வளரக்கூடாது, ஏன் சபை வளரக்கூடாது? இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படியே இருக்கும்படியால் தானே சபை வளரல. யோசிச்சு ஆண்டவர் எவ்வளவு உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவர் ஜெபித்தாரு. ஏங்க ஆண்டவர் ராஜ்யம் வரையில ஆண்டவர் காரணமா இல்ல, நீங்களும் நானும் தான். நாம் இயங்கினால் தான் தேவன் இயங்க முடியும். பாரு நம்மை கொண்டுதான் ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சிக்க முடியும். இதுக்காக ஆண்டவர் ஒரு கூட்டம் ஏஞ்சலி அனுப்ப போறார். நோ, உங்களை எண்ணத்திலும் இந்த மகிமையான ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கேன். நான் உங்களை சொல்றேன் கேளுங்க, எல்லாம் ஊழியத்தான். ஆனால் உண்மையா மனம் திறந்த ஆண்டவருக்கு நான் சொல்றேன், ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்கு நடத்துற ஒரு ஊழியம் இருக்கு பாருங்க, இதுதானுங்க எல்லா ஊழியர்களுக்கு மகா பெரிய உண்மையா மனம் திறந்து சொல்றேன். நான் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி போது எனக்கு பெரிய சந்தோஷம் என்ற மனதுல எப்படியோ ஒரு பெரிய சந்தோஷம் மனதில் இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். நீயும் நானும் ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்க்கை, ஆத்தும் ஆதாயம் செய்வது ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை. இதுக்கு நீங்க நான் ஒப்பு கொடுத்துருக்கீங்க, இதுல நீங்க செயல்படும், நம்மை இழந்து நாம் செயல்படும். அப்படி செய்ய செய்ய ஆண்டவர் ஆத்தமாக இருக்கணும் சபையில சேர்ப்பார். விசுவாச ஆமே சொல்லுங்க. யாரும் எழுதிருப்போமா? சிவமா.